முதல்ல இருந்ததை விட 20-30 வருடங்களுக்கு முன்பாக இருந்ததை விட நம்முடைய பாரத நாட்டில் பல பேருக்கு இந்தியாவில வருமானம் அதிகமாக இருக்கிறது. சரி, அதே மாதிரி விலைவாசியா இருக்கு, அதை பத்தி நான் சொல்ல வரல. ஒரு பக்கம் பார்க்கலாம், படிப்பு மிக அதிகமாக இருக்கிறது. இப்ப என்னை விட என் பசங்க புத்திசாலிகளா இருப்பாங்க. அதாவது எனக்கு தெரியாத டெக்னிக்கல் விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரியும். இப்ப அந்த காலத்துல ரேடியோனாலே பெரிய விஷயம், டிவிங்கிறது பார்க்கவே முடியாது. இப்ப அவன் கம்ப்யூட்டர் தான் பசங்களே விளையாடுகிறாங்க. இப்ப அறிவு வளர்ந்துருக்குதா? வளர்ந்துருக்கு. ஆனா அதை விட கவலையும் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. ஏராளமான தற்கொலைகள், ஏராளமான கொலைகள், ஏராளமான பலாத்காரங்கள், வன்முறைகள். இப்ப இது ஏன் வளர்கிறது? இது ரெண்டு என்னமோ பெரிய ரயில்வே டிராக் மாதிரி, இது வளர வளர இதுவும் வளருகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. இப்ப நமக்கு மனத்திலே கவலை இருக்கிறது, நம்முடைய மனத்திலே நிம்மதி இருப்பது கிடையாது, ஒரு ஆனந்தம் இருப்பது கிடையாது. மனுஷன் எதுக்காக வாழ வேண்டும்? எனக்கு ஏராளமா சொத்து இருக்கிறது, ஏராளமான பணம் இருக்கிறது, ஏராளமான படிப்பு இருக்கிறதா? நிம்மதி மாத்திரம் கிடையாது. ஏதாவது பிரயோஜனம் உண்டா இந்த படிப்பினாலே, பணத்தினாலே ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நிம்மதியே இல்லாத வாழ்க்கையினாலே ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இதுக்கு ஒரு கதை சொல்லுவார்கள். அலெக்சாண்டர் இந்தியா வரைக்கும் படையெடுத்து வந்தார். வந்த பொழுது என்ன பண்ணாரா, அந்த வடக்கே கொஞ்சம் பகுதிகளை எல்லாம் பிடித்தார். அப்படியே காட்டுக்குள்ள ஒரு நாள் போயிட்டு இருந்தாராம். ஒரு மகரிஷி அப்படியே மாந்தோலை போட்டு கீழே உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருந்தார். கண்ணு மூடி நிஷ்டையில இருந்தார். அலெக்சாண்டருக்கு என்னன்னு சொன்னா, இவர் பெரிய உலகத்தையே வென்றவர் அப்படின்னு சொல்ற காரணத்தினாலே அந்த இடத்துல வந்து என்னடா அது, எனக்கு வந்து இவர் மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கத்தியை எடுத்து அவர் மேல வச்சு, நான் யார் தெரியுமான்னு அவர் கண்ணை திறந்து பார்த்த, கவலையே விட்டுக்கல, திருப்பி கண்ண முடின்னு பேசாத இருந்த, தட்டி எழுப்பினார். நான் யாரு தெரியுமான்னா, யாரா இருந்த எனக்கு என்னன்னாராம். இல்லைன்னா அந்த உலகத்தையே வென்றவன் அலெக்சாண்டர் பேரரசன் இருந்துட்டு போயேன், நான் என்ன பண்ணும்? இல்ல என்ன கண்டா நீ பதற வேண்டாமா, கத்தியை வைத்துக் கொண்டிருக்கிறேனே, உன்னை இப்ப நினைச்சா நான் தலையை வெட்டிடுவேன். வெட்டிட்டு போயேன், இப்படி சொல்ற, நீ கவலையே கிடையாதா, பயமே கிடையாதா? எனக்கு எதுக்கு பயம் இருக்கணும்? நான் எதை இழக்க போகிறேன், நான் எதை இழக்க போகிறேன், எனக்கு இழப்புன்னு எது இருக்க முடியும்? ஒண்ணும் கிடையாது. இப்ப உனக்கு என்ன ஏதாவது இழப்பு என்ற ஒன்றை நீ நினைத்திருக்கலாம், என்னை என்ன வைத்திருக்கிறேன் நான் இழப்பதற்கு? ஒண்ணும் கிடையாது, எனக்கு என்ன கவலை இருக்கிறது அப்படின்னாரா. அவனுக்கு புரியல என்ன அவர் சொன்னார். உன்னுடைய மனசுல ஏராளமா எனக்கு இது இருக்கு, நான் அவன் நான் இவன் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறாய், ஆன காரணத்தினாலே உனக்கு பயம் இருக்கலாம், கவலை இருக்கலாம். எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன், உலகத்துல எல்லாமே இறைவனுடைய மயமாக பார்க்கிறேன், எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, எல்லாமே இறைவனாக கண்ட எனக்கு எதை பத்தி கவலை இருக்க முடியும்னா. அவனுக்கு அப்படியே வெக்கமா போயிடுத்தான். உலகத்தையே வென்றவன் நான், எனக்கு கூட பாதுகாவலர்கள் வேணும், எனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு அச்சம் இருக்கும், அவன் கொண்டுடுவானோ இவன் கொண்டுடுவானோ, சாப்பாட்டுல விஷ வைப்பானோ இல்ல மறைந்திருந்து தாக்குவார்களோன்னு பயம் இருக்கும். இவனிடம் கவலையே இல்லாம நிம்மதியா இருக்கிறான். இந்த நிலையை எப்படி அடைவதுன்னு நானும் எல்லாத்தையும் விட்டுடும். அந்த மகிழ்ச்சி சொன்னாராம், எல்லாத்தையும் விட்டுடு, என்ன மாதிரி வந்து என் கூட உட்கார்ந்துக்கோ, உனக்கும் இந்த கவலை இல்லாத தன்மை வரும். மகாராஜா நினைச்சுக்கிட்டு இருக்க பாத்தியா, அதுதான் மிகப்பெரிய சங்கடமான விஷயம் உனக்கு. அதை விட்டுடு முதல்ல, அதை விட்டுட்டேன்னு சொன்னா உனக்கு வந்து இந்த கவலையே இல்லாத தன்மை கிடைக்கும் என்று சொன்னதாக ஒரு கதை சொல்லுவார்கள். இப்போ எனக்கு எல்லா நான் என்னுடையது, எனக்கு இது எனக்கு அது, நான் இப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவன் இருக்கக்கூடிய நினைப்புகளை விட்டுவிட்டால் எனக்கு எந்த விதமான கவலையும் இருக்க போவதில்லை. இந்த கவலையே இல்லாத தன்மை இருந்து விட்டால் ஆனந்தம் வருகிறது. கவலை போனால் ஆனந்தம் வருகிறது. இந்த ஆனந்தம் தான் வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயமே தவிர, இதைத்தான் முதல் நாளே நாம பார்த்தோம். ஆனந்தம் தான் வாழ்க்கையினுடைய நோக்கம். ஆனந்தமே இல்லாம எனக்கு வந்து கோடி மேல கோடி இருக்க வேண்டும், வீடு மேல வீடு கட்டி கொண்டிருக்க வேண்டும், ஒன்னும் பிரயோஜனமே இருக்க முடியாது. எதுவுமே பிரயோஜனம் இல்லை. ஆனந்தம் இருந்தால், நிம்மதி இருந்தால் மட்டும்தான் அது பிரயோஜனப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல கொண்டு வார்கள். இந்த சனக சனாதி முனிவர்களும் கூட, சனகாதி முனிவர்கள் எல்லாம் எத்தனையோ படித்தார்கள், ஆனால் நிம்மதி இல்லை அவர்களுக்கு. அந்த நிம்மதி இல்லாத காரணத்தினாலே அவ்வளவு கற்றிருந்தாலும் கூட அங்கே இறைவனிடத்திலே சென்று அமர்ந்தார்கள். நம்முடைய செல்வம், நம்முடைய கல்வி, நம்முடைய பதவி எல்லாமே இறைவனை அடைவதற்காக, இவற்றிற்கு ஒரு விதமான பிரயோஜனமும் கிடையாது, ஆனந்தத்தை கொடுக்காது. அப்படி இருக்கப்பட்டவனை அறிந்தால் மட்டுமே நமக்கு எந்த விதமான துன்பமும் இருக்காதுங்கிறது ஒரு கருத்து. சரி, துன்பமே இல்லாம இருக்கணும்னா அடுத்தது எப்படி கிடைக்கும்? அதைத்தான் பார்வதியினுடைய தன்மை சுட்டி காட்டுகிறது. அம்பிகை இறைவனை பற்றி கேட்டாள், இறைவனை பற்றி படித்தாள், மற்றவர்களெல்லாம் சொல்ல சொல்ல கேட்டார். அதுதான் நம்ம பார்த்தோமே, சாது சமாகம சங்கீதனானாம் என்று சொல்லும்படியாக அடியவர்களுடைய நெருக்கம் வேண்டும். அடியவர்களோடு சேர்ந்திருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்திருந்த இறைவனை பற்றி அறிந்தார், ஆசை வந்தது. ஆனா ஆசையோட நிக்கல, எனக்கும் கடவுளை பார்க்கணும்னு ஆசை இருக்கு, எனக்கும் ஆசை இருக்கு, எனக்கு ஆசை இருந்துட்டு ஆச்சா, இது வந்து ஆசை, விஷ் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா ஆங்கிலத்தில், அவ்வளவுதான். விருப்பப்படுகிறோம், ஆசைப்படுகிறோம், ஆனால் அடைய வேண்டும் என்கின்ற அவ்வா, அதாவது ஆசையை விட அதிகமான ஆர்வம், விடாப்பிடியான முயற்சி நம்மிடத்தில் இருப்பதில்லை. எனக்கு வேணும், நான் எல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் என் பெருமானை பார்க்கணும், பரமேஸ்வரனை ஆனந்தமாக கண்டு தரிசிக்க வேண்டும், இதெல்லாம் ஆசை இருக்கு. அவ்வளவுதான், கடவுளா வருவாரா, பரமேஸ்வரனே இங்கிருந்து இறங்கி வருவாரா, நான் என்ன செய்ய போகிறேன், நான் செய்யக்கூடிய முயற்சிக்கு பேரு தான் தவம்னு பேர். அது என்ன தவம்னா என்ன, தவம் என்பது என்ன, நம்முடைய எல்லா விதமான முயற்சிகளையும் ஒரு முனையிலே குவிப்பது, ஒரு இடத்திலே குவிப்பது, அதுக்கு பேர் தபஸ். அது எதாவது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு முனையிலே ஒரு இடத்திலே குவிக்கிறோமே அதுக்கு பேர் தபஸ். இங்கே அம்பிகை எல்லா பொருளாகவும் இருக்கப்பட்ட எம்பெருமான் என்கின்ற ஒரு முனையிலே குவிக்கின்றாள், அதுதான் தபஸ். அந்த தவத்தை அடைந்தால் மட்டுமே, தவத்தினால் மட்டுமே இறைவனை அடைய முடியும். தவமும் தவமுடையார்க்கே, தவத்தினால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். அந்த இறைவனை அடைவதற்காக முதல்ல என்ன செய்ய வேண்டும், இறைவனை பற்றி படிக்க வேண்டும், இறைவனை பற்றி கேட்க வேண்டும், இறைவனுடைய அடியார்களிடத்தை இருக்க வேண்டும், ஆசையை வளர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எப்ப கிடைக்கும் தெரியுமா, நமக்கு முதல்ல ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் வேணும். என்ன அறிவுன்னு கேட்டா, இந்த உலகம் நமக்கு ஆனந்தத்தை தருவது கிடையாது, இந்த அனுபவங்கள் பணமோ பதவியோ மகளிரோ மற்றவையோ நமக்கு ஆனந்தத்தை தருவது கிடையாது, இது மீண்டும் மீண்டும் கொண்டு போய் மயக்க கடல் என்று சொல்லும்படியாக கொண்டு போய் சேர்க்கும். அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொண்டால் மட்டுமே நமக்கு ஆசை வரும், இல்லைன்னா வராது. இப்படி இன்னொரு விஷயமும் உண்டு சார், அலை ஓயணும் அப்பதான் சமுத்திர ஸ்நானம் பண்ணுவேன், கடல் போய் ஆட வேண்டும், நான் நீராட வேண்டும் கடல்ல போய், அலை ஓயணும், அலை என்னைக்கு ஓயறது, ஓயாது. இப்ப ரெண்டு பக்கமும் சேர்ந்து செல்ல வேண்டும். எப்படி, ஆசையை வளர்த்து கொள்வதற்காக நல்ல விஷயங்களை படிக்கணும், நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். அதுக்காகத்தான் இது மாதிரி கந்த புராணமோ சிவபுராணமோ தேவார திருவாசகங்களையோ கேட்பது. கேட்கும் பொழுது நமக்கே புரியும், ஆஹா, இப்படிப்பட்டதா அனித்தியமான விஷயம், ஓ அங்கே அப்படி சொல்லி இருக்கிறார்கள், இங்கே நமக்கு இந்த அனுபவம் நடக்கிறது. அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம், அடியார்களோடு சேரும் பொழுது அவர்களோடு சேர்ந்து சேர்ந்து நாமும் என்ன செய்வோம், இப்படி இருக்கிறதா என்று அவாவை ஏற்படுத்தி கொள்வதற்காக சில காரியங்களை பண்ணுவோம். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனுபவங்கள் எல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கும். ரெண்டு பக்கமும் எப்படி வண்டிக்கு ரெண்டு பக்கமும் சக்கரங்கள் இருக்கிறதோ, ஒரு சக்கரம் இல்லாம எப்படி ரெண்டு சக்கரங்களிலே செல்லுகிறதோ, அதே மாதிரி ஒரு சக்கரம் நம்முடைய முயற்சி என்று சொல்லும்படியாக நாம் படிக்கக்கூடியது, கற்கக்கூடியது, அடியார்களுடைய சாது சமாதம் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் சேர்க்கை, இவற்றையெல்லாம் ஒரு சக்கரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த சக்கரம் நம்முடைய உலக அனுபவங்கள், இந்த அனுபவங்கள் நமக்கு பாடத்தை கற்பிக்கும். இதுக்கு ஏராளமான உதாரணங்கள் உண்டு, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். சரியான உதாரணம் சொல்லணும்னா பட்டினத்து பிள்ளையார், பட்டினத்து பிள்ளையார் கோடீஸ்வரராக இருந்தவர், ராஜாவுக்கே கடன் கொடுப்பாராம். அப்படி இருக்கப்பட்டவர் தன்னுடைய மகன் மருதவாணன் எருமுட்டை வெறும் ஆட்டிதான் அனுப்பிச்சான்னு நினைத்து வருந்தினார். அதை எடுத்து உடைத்து போடும் பொழுது பொன்னும் முத்தும் மணியும் சிதறனவாம். அப்ப ஒரு ஓலை அனுப்பிச்சிருந்தார், காதற்று ஊசியும் வாராது காணும் கடைபிடிக்கே. மருதவாணர் அவருடைய மகன் பத்து புத்திரன் அனுப்பிச்சிருந்தாராம். அப்பு விட்டார் அந்த செல்வத்தை. செல்வம் ஏராளமாக வைத்துக் கொண்டிருந்தவர். இதையே பின்னாடி அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு இடத்துல. சோழ தேசத்து வந்தா மன்னன் வந்தானா, வந்து நின்று கொண்டு ஆகா இவ்வளவு அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறீர்கள் பட்டினத்து பிள்ளையாரே, இதுல என்ன சிறப்புன்னு இப்படி இருக்கிறீரே அதனால என்ன சிறப்புன்னு கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாரா, நீர் நிற்க யாம் இருக்க அப்படின்னாராம். அவனுக்கு புரியல மகாராஜாவுக்கு, அது என்ன நீர் நிற்க நாம் இருக்கன்னா என்ன அர்த்தம்? மகாராஜா, முதல்ல நான் பட்டினத்தை அடிகளாக இருப்பதற்கு முன்பாக நானும் இருந்தேன் பெரிய பணக்காரனாக கோடீஸ்வரனாக. அப்போ நான் உனக்கு கடன் கொடுப்பேன், கடன் கொடுக்கிற நான் வந்து கீழே நின்று கொண்டிருப்பேன், நீ அரியாசனத்திலே அமர்ந்து கொண்டிருப்பாய், நான் உனக்கு மகாராஜா இத்தனை கோடி பொன் உனக்கு கடனா கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கடனா கொடுப்பேன், நீ உட்கார்ந்து கொண்டு வாங்கிக் கொள்ளுவாய், நான் வணங்கி கடனை கொடுப்பேன். இப்ப என்கிட்ட எதுவுமே கிடையாது, இறைவன் என்கின்ற பெரும் செல்வம் மட்டும்தான் இருக்கிறது. இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அப்ப எல்லாம் இருந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் நின்று கொண்டிருக்க நீ அமர்ந்து கொண்டிருந்தாய் அரியாசனத்திலே, இப்ப நீ அதே மன்னன் தான், ஆனா என்னிடத்துல அந்த செல்வம் எதுவுமே கிடையாது. பெரிய செல்வமான எம்பெருமான் என்கின்ற சிவலோகநாதன் என்கின்ற செல்வம் என்னிடத்துல இருக்கிறது, இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் நீ நின்று இதுதான் வாழ்க்கை. எது நம்மை காக்கும், எது நமக்கு சுகம் தரும், எதினாலே ஆனந்தம் வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, இந்த உலக பசு பாச தொந்தம், உலக பசு பாச தொந்தம் அதுவான உறவு கிளை தாயர் தந்தை என்று சொல்லும்படியாக, இந்த மல ஜல சுவாச சஞ்சலமதால் என் மதிநிலை கெடாமல் உன்றன் அருள் தாரா என்று அருணகிரி பெருமான் பாடுவார். இப்படி இந்த உறவினாலே மனநிலை கெட்டுக் கொண்டிருக்கிறது. எது ஆனந்தம், எது சுகம், எது உயர்வு, எது சாஸ்வதம் என்றெல்லாம் நம்ம நினைத்துக் கொண்டிருந்தோமோ அதெல்லாம் கிடையாது. சாஸ்வதம் இல்லை, சுகம் கிடையாது, நிம்மதி தராது, நிலையானது இல்லை என்று தெரிந்து கொண்ட பொழுது எது நிலையானது என்கின்ற ஒரு தன்மை வரும். தெய்வம் என்பதோர் சித்தமுண்டாகி முனிவில்லாததோர் பொருளது கருதலும் இப்படித்தான் வரும். அப்பொழுது நினைக்கிறோம், பரம கருணாமூர்த்தியாக இருக்கப்பட்ட அந்த பரமேஸ்வரன் இருக்கிறானே, அவன்தான் சாஸ்வதமானவன், அவன்தான் சுகத்தை தரக்கூடிய சம்பு சங்கரன், அவன்தான் என்றைக்குமே சாஸ்வதமாக இருக்கப்பட்டவன், நித்யன் பரிபூர்ணன், ஆனந்தமே வடிவானவன், அவனைத்தான் நான் அடைய வேண்டும், இதெல்லாம் கிடையாது கிடையாதுன்னு சொன்ன பொழுது அதுதான் இரண்டாவது சக்கரம். இந்த அனுபவங்கள் இருக்கிறதே, நம்முடைய அனுபவங்கள் என்கின்ற ஒரு சக்கரத்திலேயும், அடியார்களுடைய உறவு என்கின்ற இரண்டு சக்கரங்களிலேயும், ஆனந்தம் என்கின்ற இறைவனை நோக்கி அடைவதற்காக ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்ப இன்னொரு விஷயம் வரும், ஓ சரி எனக்கு அறிவு வந்துட்டது, பகவானை நோக்கி நான் தவம் செய்து விடுகிறேன், எனக்கு வந்து அடியார்களுடைய சேர்க்கை இருக்கிறது, இறைவன் கிடைத்து விடுவானா? கிடைக்க மாட்டான். இறைவனாக நினைக்க வேண்டும், இறைவன் தன்னை கொடுப்பதற்கு இறைவன் நினைக்க வேண்டும், இவற்றினாலே அடைய முடியாது. இது ஒரு வண்டி மாதிரி தான், கொண்டு போய் சேர்க்கலாம்னா அந்த பாதையிலே போவதற்கு நான் உந்தி தள்ளினாலும் கூட அடைய வேண்டிய இலக்கு நம்மிடத்திலே வர வேண்டும். இந்த உரான உதாரணத்துல வந்து அந்த அதுதான் ஒரு முரணாக இருக்கும். அவன் நினைத்தால் ஒழிய வேறு எதுவுமே நடக்காது. இதுக்கே இந்த கதையில எப்படி வரும், மன்மதன் என்பவன் மனத்தினுடைய வடிவம், மன்மதன் என்பவன் மனத்தினுடைய வடிவம், அவன் இறைவனை நோக்கி வந்து இறைவனை மயக்கி விடலாம் என்று வருகிறான். அவனுக்கு சொல்லும் பொழுது இந்த ஸ்காந்தத்துல ரொம்ப அழகாக சொல்றார்கள், மகாவிட்டு சொல்றாராம், இறைவனை புஷ்பங்களினாலே அர்ச்சனை செய்யலாம், எந்த எந்த புஷ்பங்களினால அர்ச்சனை பண்ணலாம்ங்கிறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த shaivam.org-ல ஏராளமாக கொடுத்திருப்பார்கள். நீங்க எல்லாம் பார்க்கலாம், எத்தனை விதமான புஷ்பங்கள், எத்தனை விதமான வில்வங்கள், அஞ்சு விதமான பஞ்ச வில்வங்கள், எத்தனை விதமான பத்திரங்கள் இறைவனுக்கு போடலாம், அதுக்கு வேறு எதுக்கு எக்ஸ்பைரி டேட் எத்தனை மாதம் வச்சுக்கலாம், 6 மாதம் இருக்கக்கூடியது, 3 மாதம் இருக்கக்கூடியது, 1 நாள் இருக்கக்கூடியது, 3 நாள் இருக்கக்கூடியது, இப்படிலாம் ஒவ்வொன்றுக்கும் உண்டு, இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டுங்கிற மாதிரி அதெல்லாம் உண்டு. படிக்கக்கூடியவர்கள் அங்கேயே சென்று நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இது மாதிரி பலவிதமான பூக்களை இட்டு அர்ச்சனை செய்கிறோம். பாரு, உனக்கெல்லாம் பஞ்ச பானங்களும் என்னன்னா புஷ்பங்களா இருக்கு, நீ அர்ச்சனை பண்ற மாதிரி விடுனாராம். மகாவிஷ்ணு சொல்லித்தர சாதுரியமா இதையும் சொல்லலாம், ஆனால் மனோ பாவனை இல்லாவிட்டால், நல்ல எண்ணம் இல்லாவிட்டால் அவை பயன் தராது. மனத்தினுடைய வடிவமாக இருக்கப்பட்டவன், அதனால்தான் மனசிஜன் சித்தஜன் என்று சொல்லப்படுகிறான். காமதேவனாக இவன் இருக்கிறான். இவன் இறைவனை நாடி வந்து இறைவனை தன்னுடைய பானங்களினாலே மயக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது இறைவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருக்கின்ற பொறியானது அப்படி மிகச்சிறிய பொறி வந்து பட்டதான். பெரிய பொறியெல்லாம் ஒண்ணும் சொல்ல, மிகச்சிறிய பொறி வந்து பட்டதான். அதை ரொம்ப அழகா சொல்லுவார், பகழியைந்தும் வியத்தகு விமலன் மீது பட்டலும். இதுக்கு முன்னாடி எப்படி விட்டான்னு சொன்னார், எரிதரு கணிச்சி செங்கை ஈசன் வேல் இலக்க நாடும் குடியினர் போல நின்ற கொடுந்தொழில் மாறன் துஞ்சு நெறியினருக்கு அச்சமுண்டோ நினைத்தது முடிப்பன் என்ன நறுமலர் வாழியைந்து நாதன் மேல் செல்ல விட்டான். அப்படியே ஐந்து மலர்கனைகளையும், ஒரு மலர் ரெண்டு மலர் இல்ல, ஐந்து மலர்கனைகளையும் அப்படியே அனுபவிச்சானா கொடுந்தொழினர். இங்க மகாவிஷ்ணு சொன்ன மாதிரி இவன் புஷ்பவானத்தை அர்ச்சனை மாதிரி போட்டிருந்தான்னு சொன்னா இதுக்கு கொடுந்தொழில் கிடையாது. சாக்கிய நாயனார் கல்லால எரிந்தார் சிவபெருமானை, ஆனால் கல்லால எரிந்ததுனால அவருக்கு பாவம் கிடைக்கல, அவர் சாக்கிய நாயனார் என்று புகழப்பட்டார். என்ன எந்த பொருள் என்பது முக்கியம் இல்லை, அதுல இருக்கக்கூடிய கருத்து, அதன் பின்னாடி இருக்கக்கூடிய பாவனை முக்கியமாக இருக்கிறது. இவன் மலரே விட்டாலும் கூட மலரை இறைவனை மயக்குவதற்காக விடுகிறான், அதனால போட்டார் கொடுந்தொழில் மாறன் துஞ்சி நெறியினருக்கு அச்சமுண்டோ நினைத்தது முடிப்பன் மறால் வாழியைந்து நாதன் மேல் செல்ல விட்டான். விட்டானா என்ன ஆச்சுனர், ஐந்தும் கொடுமையான பகழினர், ஏன் உலகத்தை எல்லாம் மயக்கக்கூடிய பகழி ஐந்தும் வியத்தகு விமலன் மீது பட்டதும் மேல அடிய பட்டதான் அவ்வளவுதான். சிறிதே வேலை பார்த்தனன், பெருச கண்ணத்தன் அப்படி பார்த்தார், அதாவது எந்த விதமான காரணமும் நோக்கமும் இல்லாமல் பார்ப்பதற்கு பேர் பார்த்தல், ஜஸ்ட் அப்படியே பார்க்கறது அவ்வளவுதான். தமிழ்ல மூணு உண்டு, பார்த்தல் காணுதல் நோக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லாம சும்மா கண்ணுருவு பாக்குறோம் அவ்வளவுதான். அது திருப்பி கேட்டா நமக்கு ஞாபகம் இருக்காது, என்னடா கண்ணை திறந்து பாத்துக்கிட்டு போனியே அது தெரியல என்ன இருக்குன்ட்டு அப்படின்னா தலைய தலையே சொல்லுவான் எல்லாரும். ஏன் பார்த்தான் ஆனா பதியல, மனத்திலே பதியவில்லை, அதுதான் பார்த்தல் அர்த்தம். அடுத்தது காணுதல்னா கண்ணாலே காணுவதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்று மனத்துக்குள்ளே பதிந்து கொள்ளுகின்றான். நோக்கத்தோடு பார்க்கிறதுக்கு பேர் நோக்குதல்னு பேர். இப்ப எந்த விதமான நோக்கமும் இல்லை, மனத்துல பதியவும் இல்லை, அப்படின்னா அதுக்கு பேர் பார்த்தல்னு பேர். பார்த்தனன் பார்த்தலோடும் கட்டணல் பொதிந்த நெற்றி கண்ணது கடிதே காமர் சுட்டது, பக்கத்தில் இருக்கிற ரவி தேவியை விட்டு விட்டது, இவனை மட்டும் அப்படியே சுட்டதும். இது சுட்டதுக்கு என்ன காரணம்னு பின்னாடியே சொல்லுவார் நந்தியம்பெருமான். பெரிய புகை அப்படியே சூழ்ந்ததான், சூழ்ந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய கணங்களுக்கெல்லாம் பூதகணங்களுக்கெல்லாம் சொல்றார், வேற ஒன்றும் கிடையாது, மன்மதன் தவறுதலான நோக்கத்தோடு அங்கே சென்றான், அவன் அழிந்து விட்டான். ஆசை அழிந்துவிட்ட காரணத்தினாலே உலகையே ஆலகால விஷம் போலே மூடுவதை போலவே இந்த புகை சூழ்ந்ததுன்னர். அண்ணு கொண்டு சின்னதா கொண்டு வந்து போட்டான், அது உலகத்தையே அழிப்பதை போலவே ஆசை என்கின்ற ஒன்று உலகத்தையே அழிக்கும்படியான தன்மையிலே இருக்கின்றது. ஆனா இறைவனை அழிக்க முடியாது, இறைவன் ஆசையை அழிக்கிறான், இறைவன் ஆசையை அழிக்கிறான், மன்மதனை அழிக்கிறான், ஆனா பக்கத்தில் இருக்கிற ரதி தேவியை மாத்திரம் அழிக்கல. இது என்ன கிடைத்தது, எவன் தவறு செய்தானோ அவனுக்கு தான் தண்டனை, அதனால மன்மதன் தவறு செய்த அவனுக்கு தண்டனை. இது ஒரு விளக்கம். இரண்டாவது உண்டு, இவனை மட்டும் அழிப்பதற்கு அது சாதாரணமான இங்க இருக்கக்கூடிய ஸ்தூலமான நெருப்பு கிடையாது, அது சூக்ஷ்மமான நெருப்பு, அது ஞானமே வடிவான நெற்றிக்கண். ஞானத்தினாலே நம்முடைய அறிவினாலே காமத்தை வெல்ல வேண்டும். காமம் காமம்னு ரொம்ப எல்லாரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம், காமம்னா என்ன அடிப்படையா யோசிச்சு பாருங்க, காமம்னா என்ன, காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடமொழிக்கு ஆசைன்னு பேர். வேற ஒண்ணுமே கிடையாது, ஆசைன்னு பேர். ஆசை எதுவே போனாலும் வரலாம், மனம் இருக்கிறது, அந்த மனத்தினுடைய வேலையே ஆசைப்படுறதுதான், ஏதாவது ஒன்று மேல பட்டி கொண்டிருக்கும். மனம் மாத்திரம் தனியா செயல்படாது, மனம் தனியாக செயல்படாது, ஏதோ ஒரு பொருளே ஒன்றுபட்டு இருக்கும். இதுக்கு பலவிதமான உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டிவி பார்த்துட்டு இருப்பார், இல்லையா பேப்பர் படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுங்க. இப்ப டிவி தான் எல்லாரும் பாக்குறாங்களே, அதனால தான் நல்ல உதாரணம் நினைக்கிறேன். இந்த பசங்க வந்து அப்படியே டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, அம்மா வந்து பக்கத்துல சாப்பாடு வச்சிருப்பாங்க, நல்லா கமகமகமகமான இருக்கக்கூடிய வாசனையான சாப்பாடு, வாசனையான சாப்பாடு மூக்குக்குள்ள போகுது, ஆனா உணர்வதற்கு மூக்கினாலே முடியவில்லை. கொசு வந்து கடிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த பையனையோ பொண்ணையோ, அப்படியே கொசு வந்து கடித்து கொண்டிருக்கும். ஆனா ரொம்ப மும்மரமா டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சீரியலோ இல்ல ஏதோ ஒரு படமோ ஓடிட்டு இருக்கு. இந்த உடல் நினைப்பு மறந்தது, அவன் அங்கே ஊன்றி மனமானது பார்வையிலே இருக்கிறது. இப்போ காதிலேயும் பார்வையிலேயும் இருக்கிறது, மூக்குங்கிற கரணம் வேலை செய்யல, உடம்புங்கிற கரணம் வேலை செய்யல, வாக்குங்கிற கரணம் வேலை செய்யல. யோசிச்சு பாருங்க, மனம் எங்கே இருக்கிறதோ அந்த பொறி மட்டும்தான் வேலை செய்கிறது. அது இன்னொரு விதமா பார்த்தா மனமானது ஏதாவது ஒரு பொறியோடு ஏதாவது ஒரு இந்திரியத்தோடு சேர்ந்துதான் வேலை செய்யும். மனத்துக்கு நாலு விதமான மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு நாலு விதமான தன்மைகள், நாலு பகுப்பாக சொல்லுவார்கள். ஒரு ஒரு பொருளை பார்க்கிறோம், பார்த்ததை பதிவு செய்து கொள்ளுகிறோம், இதை இன்னொன்றோடு ஒப்பிட்டு நோக்குகிறோம், பின்னாடி இதே மாதிரி ஒன்று வரும் பொழுது அதை எடுத்து பார்க்கலாம். இப்ப கம்ப்யூட்டர் என்ன பண்றதோ அதைத்தான் இந்த மனமானது மூளையானது செய்கின்றது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலு விஷயங்களுக்கு சொல்லுவார்கள். இது இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். எனக்கு ஏதோ ஒரு ஸ்வீட் பிடிக்கும், உதாரணத்துக்கு தான் சொல்றேன், ஒரு ஸ்வீட் பிடிக்கும். இப்ப ஸ்வீட்டை நான் பார்த்தேன், வாசனை இருந்தது, இல்ல அதுக்கு மனம் இருந்தது, மனம் இல்லது நிறம் இருந்தது, மனம் நிறம் குணம் மூன்றும் சேர்ந்ததாக இருந்தது. வாயை எடுத்து போட்டேன், ஆஹா என்ன சுவை, என்ன சுவை, அற்புதமான சுவை. சரிங்களா, ஒரு உதாரணம் தாங்க. அப்படியே ஒரு சுவை, நல்ல சுவை இருந்தது. அந்த சுவை என்னாச்சு, பார்த்தேன், பதிவு செய்து கொண்டேன், சாப்பிடுகிறேன். இது ஒரு அனுபவம். இந்த சாப்பாடு, அந்த சாப்பாடுங்கிற நாக்கு விஷயத்துல மனமானது ஒன்றி இருக்கிறது. ஒன்றி இருக்கிற காரணத்தினாலே மனம் அதனை பதிவு செய்து கொள்கிறது. ஓஹோ இந்த இனிப்பு இந்த வகையான சுவையிலே இருக்கிறது, இந்த இனிப்பு சுவை இப்படி இருக்கும். லட்டு ஒரு இனிப்பு, ஜிலேபி ஒரு இனிப்பு, அல்வா ஒரு இனிப்பு, பாதுஷா ஒரு இனிப்பு, ஒன்னும் ஒரு விதம் இல்லையா. இனிப்புன்னு சொல்லிட்டா கூட எவ்வளவோ இருக்கும், வெறும் சர்க்கரை சாட்டா அது ஒரு இனிப்பு. இது அப்படி இல்லை, ஓ வித்தியாசமானதாக இருக்கிறது, பதிவு செய்து கொள்ளுகிறது. பின்னாடி இன்னொரு இனிப்பு பண்டத்தை நம்ம பார்க்கிறோம், அன்னைக்கு சாப்பிட்டமே அது மாதிரி இருக்குமோ, எடுத்து சாப்பிடுறோம், ஐயே நல்லாவே இல்லையே, பார்க்க நல்லா இருந்தது, மனம் நன்றாக இருந்தது, ஆனா டேஸ்ட் மாத்திரம் இல்லையே, சுவை மாத்திரம் அது மாதிரி இல்லையே. எப்படி சொல்லுகிறோம், நம்முடைய மனமானது ஒன்றை அனுபவித்தது, நாக்கின் மூலமாக அனுபவித்தது, அதனை பதிவு செய்து கொண்டது, இப்பொழுது எடுத்து பார்க்கிறது, இது மாதிரி இருக்கிறதா என்று பார்க்கிறது. இதுதான் அனுபவம். இந்த மனமானது இப்படித்தான் செயல்படுகிறது, இல்லைன்னு நடக்காது. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். வீட்டுல அம்மா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, காஃபியோ அதான் காஃபி பிரியர்கள், டீ பிரியர்கள் கொண்டு வந்து காஃபி கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு காஃபி இல்லைன்னா தலையே விடிச்சிடும் போல இருக்கும், காலையில காஃபி கொண்டு வந்து கொடுத்தாச்சு. ஆனா பேப்பர்ல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்திருக்கு, பட்ஜெட்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கிறது. அவர் படிச்சுட்டு இருக்கிறார், காஃபி சாப்பிடுறார், ரொம்ப அருமையான காஃபி, இப்பதான் ப்ரூவ் பண்ணி வந்திருக்கக்கூடிய காஃபி, அப்பொழுது இருக்கிறது ரொம்ப அருமையாக. அவர் அந்த வீட்டிலே அந்த காலம் மாதிரி அதை வறுத்து அரைச்சு பொடி பண்ணி அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாங்க, அவ்வளவு அருமையான மனம், நிறம், குணம் எல்லாம் இருக்கிறது. சரி, ஆனா நியூஸ்ல மனம் போயிட்ட காரணத்தினாலே இவருக்கு இந்த சுவை தென்படவில்லை. சுவையாக இருந்தாலும் கூட எடுத்து பார்க்கல. ஏன், முதல்ல இந்த சுவையை மனம் நினைத்திருக்கிறது. நம்ம முதல்ல சொன்ன உதாரணத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனா இப்பொழுது அந்த மனமானது வேறிடத்திலே லயித்த காரணத்தினாலே, இந்த சுவையிலே இல்லாத காரணத்தினாலே இவராலே இவற்றை அனுபவிக்க முடியவில்லை, இந்த சுவையை அனுபவிக்க முடியவில்லை, வேறெங்கேயோ சென்று விடுகிறது. அதே மாதிரி தான் இந்த மனம் எங்கே இருக்கிறதோ, எங்கே செயல்படுகிறதோ, அதன் மூலமாக நம்முடைய எல்லா பொறிகளும் செல்லுகின்றன, இந்த பொறிகளின் மூலமாக மனம் செல்லுகின்றது. அது என்னாகும், கொஞ்ச நாள்ல அப்படியே நம்ம இழுத்து கொண்டு போகும். இங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, நாய் வாழை ஆட்டலாம், தப்பே இல்லை, வாழு நாய ஆட்டினா எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க.
நாய் வாழ ஆட்டினா நல்லா இருக்கும், நன்றியோட இருக்குன்னு அர்த்தம். ஆனா வாழ நாய ஆட்டினா நம்ம என்ன சொல்றது, ஒரு விபரீதமான விஷயம்னு சொல்லுவோம். இதை இப்படியே நீங்க இங்க கொண்டு வந்து ஒப்பிட்டு பாருங்கள். மனம் என்பது ஒரு கரணம், நாய் வாழ் மாதிரி, நாம தான் நாய் மாதிரி. நாய் மாதிரின்னு கூட சொல்லப்படாது, கொஞ்சம் மரியாதை ஆகணும்னா சொல்லிக்கலாம், அது அடுத்த விஷயம். நாயின்னு சொல்லிக்கலாம், குரங்குன்னு சொல்லிக்கலாம், மாடுன்னு சொல்லிக்கலாம், ஆனா மனுஷன் மாத்திரம் நம்ம சொல்லிக்கிறதே கிடையாது. என்ன கேட்டா மனுஷனா யாருமே இருக்கிறது இல்ல. அதுவாரு நாய் மாதிரி வெள்ளு வெள்ளு விழுகிறான் பாரு, அவரு அப்படியே கட்டி அவன் நரி மாதிரி சார், போனா நரி மாதிரி சார், குரங்கு பைய சார். நம்ம மனுஷன் ஒருத்தனை கூட ஒத்துக்கிறதே கிடையாது. இப்படிதான் நம்ம இருப்போம். வள்ளலார் இருந்த காலத்துல சென்னையில ஒரு யோகியா இருந்தா, அவர் என்ன பண்ணுவாராம், பகல் நேரத்திலேயே லாந்தரை வைத்து கொண்டு பாப்பாராம், திண்ணையில படுத்துட்டு இருப்பார். இந்த குரங்கு போகுது பார், இந்த நரி போகுது பார், இந்த நாய் போகுது பார், பன்றி போகிறது பார், எரும மாடு போகிறது பார்னு போறவனை எல்லாம் சொல்லிட்டு இருப்பாராம். எல்லாரும் பைத்தியம் முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு முறை வள்ளல் பெருமான் அந்த பக்கம் போகும்பொழுது, ஆகா பரிபூர்ணமான மனிதன் போகிறான்னு சொன்னாராம். வள்ளல் பெருமானை பார்த்து மட்டும்தான் அவர் சொன்னாரா, இவர் மனிதன் செல்கிறார். நம்ம எல்லாம் மிருக குணங்கள் மட்டுமே கொண்டு இருக்கிறோம், மனித குணத்தை கொண்டிருப்பது கிடையாது. இருக்கட்டும். இப்போ இந்த நாயை இந்த வால் ஆட்டினா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் மனமானது நம்முடைய கருவியாக இருக்க வேண்டிய மனம், அந்த கரணத்திலே கருவியிலே ஒன்றான மனமானது நம்மை ஆட்டி படைக்கிறது. அந்த ஆட்டி படைப்பதனுடைய விளைவுதான் காமம். இது உடலினாலே வருவதல்ல, இது மனத்தினாலே வரக்கூடியது ஆசை. அது பெண்கள் மீது ஆசையாக இருக்கலாம், ஒரு இனிப்பு பண்டத்தில் இருக்கக்கூடிய ஆசையாக இருக்கலாம், பதவியிலே இருக்கப்பட்ட ஆசையாக இருக்கலாம். மனம் நினைக்கிறது இது நல்லா இருக்கும், நமக்கு ஆனந்தத்தை தரும், அவ்வளவுதான், வேறொன்னும் கிடையாது. மனது அது தொழில் விடுகிறது, இது ஆனந்தமா இல்லையாங்கிற சொல்ல முடியாது. இப்ப எனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், எனக்கு ஜிலேபி பிடிச்சிருக்கு அப்படி, என்னுடைய மனைவிக்கு ஜிலேபி பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு பாதுஷா பிடிச்சிருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு தாங்க சொல்றேன். இன்னொருத்தருக்கு அது ரெண்டுமே பிடிச்சிருக்காது, அவங்களுக்கு காரம் பிடித்திருக்கலாம். இப்ப சுவையிலே எப்படி லோகோ பின்ன ருஜிக்கு என்று சொல்லும்படியாக சுவை மாறுபடுமோ, சுவை மாறுபடுவதை போலவே மனத்திலே இருக்கக்கூடிய தன்மைகளும் மாறுபடுகின்றன.